ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 7 அத்தியாயம் 9 பதம் 19 பிரஹ்லாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல். சொல்றார் பிரஹ்லாத மகாராஜர், பகவானால பகவான் வந்து ஒருத்தரை வந்து கவனிக்கல, பகவானால ஒருத்தர் ஒதுக்கப்பட்டாச்சு அப்படின்னா, அதாவது பகவான் ஒருத்தரை வந்து கைவிட்டார் அப்படின்னா என்ன ஆகும்? அவங்களால எவ்வளவுதான் பரிகாரம் பண்ணாலும் அந்த பரிகாரம் வந்து நிரந்தரமானது கிடையாது. அவங்க தற்காலிகமான விஷயங்கள் தான் செய்ய முடியும் இல்லையா. அப்போ சொல்றார் நிரந்தர நன்மையை கொடுக்க முடியாது அவங்களால. எப்படி? உதாரணம் சொல்றார், நீங்க பெற்றோரா இருக்கீங்க, பெற்றோர் வந்து குழந்தைய காப்பாற்ற முடியாது, டாக்டர் வந்து பேஷண்டா காப்பாற்ற முடியாது, கடல்ல தத்தளிச்சிருக்கவன வந்து கப்பலால காப்ப முடியாது. இது என்ன ஆப்போசிட்டா இருக்கு? குழந்தை அப்பா அம்மா தான் காப்பாற்றுறாங்க, பேஷண்ட் டாக்டர் தான் காப்பாற்றுறாரு, கடலில் இருக்கிறவனா படகு தான் காப்பாற்றும். எப்போ இதெல்லாம் எப்போ நடக்கும்? ஒரு பேஷண்ட் டாக்டர் காப்பாற்றுறாரு இல்லை ஒரு குழந்தைய அப்பா காப்பாற்றுறாரு அப்படின்னா அவருடைய அனுமதி இருந்தால் நடக்கும். அவருடைய அனுமதி இல்லை வச்சுங்க, அவருடைய அனுமதி இல்லைன்னா பெத்த அப்பா அம்மாவால் குழந்தைய காப்பாற்ற முடியாது. அவன் சொல்லலாம், நான் என் பையனை பாதுகாக்க முடியும், என் பையனை எல்லாருமே நான் பாதுகாக்க முடியுமா? என்னையே என்னால் பாதுகாக்க முடியாது, நான் எப்படி என் பையனை பாதுகாக்க முடியும்? நாம பாதுகாக்க முடியும், நாம பாதுகாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பாதுகாக்கிறது யாரு? பகவான். அவருடைய சாங்ஷன் முடிஞ்சு வச்சுங்க, அவருடைய சாங்ஷன் பீரியட் முடிஞ்சு வச்சுங்க, ரைட்டு, உன்னுடைய கர்மா அக்கௌண்ட் படி இவ்வளோ வருஷம் உங்கள் பையனை பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி என்னது, இவ்வளோ வருஷம் உங்கள் அப்பாவுக்கு நீ சேவை பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கணக்கு முடிச்சாருன்னா நாம பண்ண முடியாது. ஸோ பகவானுடைய அனுமதி இல்லாமல் நாம ஆக்சுவலாக நினைச்சிருக்கோம், நாம எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு இருக்கோம், டாக்டர் காப்பாற்றிட்டு இருக்காரு. டாக்டர் என்ன சொல்றாரு? போய் பேஷண்ட் அப்புறம் ஒப்படைத்த உடனே சொல்ற டாக்டர், ஐ ஹவ் டன் த பெஸ்ட், ஐ லீவ் த ரெஸ்ட் டு காட். நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட் நான் பண்ணிட்டேன், நான் மீதி வந்து கடவுள் விடுறேன். ஆக்சுவலாக பெஸ்ட் பண்றது யாரு? கடவுளா டாக்டரா? பெஸ்ட்னா அது பேஷண்ட காப்பாத்துறது தான் பெஸ்ட், பேஷண்ட் காப்பாற்றுறது பெஸ்ட். ரெஸ்ட் தான் இவர் பண்ணியிருக்காரு, இவர் பண்ணிருக்கிறது ரெஸ்ட் தான் பண்ணியிருக்காரு. பேஷண்ட் காப்பாற்ற போறது யாரு? நான் சொல்லிட்டேன், நான் என்னென்னலாம் பண்ணிட்டேன், இனிமே அவன் செயல் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக அவர் தான் பெஸ்ட், காப்பாற்றணும்னு நினைக்கிறது அவர், அவர் நினைச்சாதான் காப்பாற்ற முடியும் உங்களுக்கு. ஆனால் நாம என்ன நினைச்சுக்கிறோம், இந்த பௌதிகத்தில் மாயில் என்னது, நாம எல்லாத்தையும் பண்ணுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி கடல்ல தத்தளிக்கிறவனையும் நம்மளால் காப்பாற்ற முடியாது, பெத்த குழந்தைகளையும் அப்பா அம்மா காப்பாற்ற முடியாது, பேஷண்ட்டையும் டாக்டர் காப்பாற்ற முடியாது. எப்போ? பகவானுடைய அருள் இல்லைன்னா. அவனின்றி ஓரணமும் செய்யாது. நாம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி, தற்காலிகமான விஷயங்கள் இல்லாமல் வந்து நம்ம வந்து என்னது, நம்மளால உண்மையான பரிகாரத்தை கொடுக்கவே முடியாது. அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? ஏன் தற்காலிகமான உலகத்தில் நாம இருக்கோம், தற்காலிகமான உலகத்தில் இருந்துகிட்டு தற்காலிகமான பையனை எப்படி காப்பாற்ற முடியும்? நானே தற்காலிகமானவன், நான் தற்காலிகமானவன், என் பையன் தற்காலிகமானவன், என் பேரன் தற்காலிகமானவன், நான் தற்காலிகமாக நான் இருக்கும்போது எப்படி என்னுடைய தற்காலிகமான பையனையும் பேரனையும் காப்பாற்ற முடியும்? டாக்டர் தற்காலிகமானவர், எத்தனை டாக்டர் நீ நம்ம ஊரில் பெரிய டாக்டர் இருந்தார், பெரிய பெர்னாண்டோ, என்ன சொல்லுவாங்க, பெரிய பெர்னாண்டோ, அவர் அருமையான டாக்டர்மாங்க, எங்கள் அப்பா, எங்கள் அப்பா காலத்து ஆளுக்கெல்லாம் சொல்லுவாங்க பெரிய பெர்னாண்டோ, பெரிய டாக்டர். இப்போ பெரிய பெர்னாண்டோங்க தெரியாது அப்படிதானே? ஸோ பெரிய பெர்னாண்டோவும் போயாச்சு, அடுத்து சின்ன பெர்னாண்டோ போயாச்சு அப்படிதானே, அடுத்து எடிசன் பெர்னாண்டோ வந்தார், அவரும் போயாச்சு. ஸோ என்ன, இது வந்து தற்காலிகமான சூழ்நிலை. இந்த தற்காலிகமான சூழ்நிலையில் நாம் எப்படி காப்பாற்ற முடியும்? யார் யாரை காப்பாற்ற முடியும்? ஏற்கனவே பார்த்தோம் என்னது, உருதாமணி பத்தா சொன்னார் இல்லையா, தேபீஷ தந்தையாம் உருதாமணி பத்தா. அந்த பாபம் புண்ணியம் அப்படிங்கிற கர்ம கைத்தினால கட்டப்பட்டிருக்கோம் நாம. அப்போ கர்ம கைத்தினால நம்ம கட்டப்பட்டு போது நாம் எப்படி அடுத்த விடுவிக்க முடியும்? அப்போ தற்காலிகமான ஒரு ஜீவாத்மா இன்னொரு தற்காலிகமான ஜீவாத்மாவை காப்பாற்ற நினைக்கிறது எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம். நம்ம உண்மையிலே அதை காப்பாற்றவே முடியாது. ஆக்சுவலா உண்மையிலே காப்பாற்றலாம். எப்படி காப்பாற்றலாம்? உண்மையிலே காப்பாற்றணும்னா முதல்ல நாம உணரணும், நான் யாரு, பகவான் யாரு, என்னுடைய உண்மையான பொசிஷன் என்ன, நான் இந்த தற்காலிகமான விஷயம். அதனாலதான் அசத்துவமா சத்கமய, அப்ப இந்த பிளாட்ஃபார்ம் இப்ப சொன்ன எக்ஸாம்பிள் என்னது, அப்பா பையனை காப்பாத்துறது, டாக்டர் பேஷண்ட காப்பாத்துறது, படகு வந்து என்னது கடல மூலவன் காப்பாத்துறது, எல்லாமே வந்து டெம்பரரி பாடி பிளாட்ஃபார்ம். ஆனா உண்மையான பிளாட்ஃபார்ம் எது? ஆன்மீக பிளாட்ஃபார்ம். இப்ப யாராவது உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும்போது கொஸ்டின் வந்து பௌதிக பிளாட்ஃபார்ம் தான் வரும், கொஸ்டின் பௌதிக பிளாட்ஃபார்ம் தான் வரும். நீங்க ஆக்சுவலா பேசிக் கொஸ்டின் என்ன கேட்கணும், அன்னைக்கு சார் வந்து அந்த ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டார், கேள்வி கேட்டோம், என்னுடைய ஆசையை வந்து பகவான் நிறைவேற முடியாது. அப்ப சார் எல்லாரும் ஒருத்தர் ஒன்னு பதில் சொன்னோம், சார் ஒரு பதில், சார் வந்து பதில் சொல்ல ஒரு கேள்வி கேட்டாரு, என்ன கேள்வி கேட்டீங்க நீங்க, உங்களுடைய ஆசை பௌதிகமான ஆசையா ஆன்மீக மனசையா? ஆமா, ஆசை பௌதிகமான ஆசையா ஆன்மீக ஆசையா? எனக்கு இது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லையா அப்படிமா. உண்மையான அறிவுனா ஜடத்தையும் ஆன்மாவையும் பிரித்தறிவுதான் உண்மையான அறிவு. அதோட கொஞ்சம் கூட அறிவு, இந்த ஜடம் ஆன்மா ரெண்டுக்கும் கண்ட்ரோலர் யாரு? இந்த ஜடத்துக்கும் ஆன்மீகம் ஆன்மீகம் கண்ட்ரோலர் யாரு? இதை தெரிஞ்சுக்கிறதா உண்மையான ஆன்மீகம். இதை தெரிஞ்சுக்காம என்னது சும்மா பௌதிக லெவலில் வந்து என்னது மூச்சு பயிற்சி பண்ணி முட்டு வலி சரியாகும், மூச்சு பயிற்சி பண்ணி உனக்கு ஆஸ்துமா போகும், இன்னும் என்ஜினியரிங் பண்ணு உனக்கு வந்து என்னது உன் காதலி ஒன்று விட்டு போனாலும் உனக்கு மன சந்தோஷமா இருக்கும், இதெல்லாம் வந்து என்னது ஆன்மாவே கிடையாது, இன்னமும் பௌதிக பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்காம. ஸோ நீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்க இதை ஞாபகம், இந்த ஒரு கொஸ்டின் ஞாபகம், என்ன கொஸ்டின், ஆன்மீகமா பௌதீகமா, அவர் எந்த 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 லெவல்ல இருந்து வராரு, கொஸ்டின் எங்கிருந்து வருது? சோ இது பிரபுபாதர் வந்து நமக்கு கொடுத்த ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் யாருமே கிடையாது. நீங்க இஸ்கான்ல ஒரு குழந்தை போய் கேட்டாலும் தெரியும், குழந்தை கேட்டாலும் தெரியும், நான் யாரு, ஆத்மா, பகவான் யாரு, கிருஷ்ணர், எனக்கும் பகவானுக்கு என்ன தொடர்பு, நான் கிருஷ்ணனுடைய தொண்டன், நான் எப்படி வந்தேன், எப்படி வாங்கி தப்பு தெரியாம வந்துட்டேன், என்னது நந்தமகாராஜன் புதல்வனே கிருஷ்ணா நான் உன்னுடைய நந்தர சேவகன், எவ்வாறோ பிறப்பு இறப்பு இந்த கடல்ல விழுந்துட்டேன், தயவுசெய்து என்ன கை தூக்கி இருந்தேன், உன்னுடைய தாமர திருவில் ஒரு தூசியா வச்சுக்கோ அப்படிங்கிற சிஷ்டாசம் குழந்தை டெய்லி படிக்கிறா, அவளுக்கு தெரியும். சோ பிரபுபாதர் வந்து இந்த உலகத்துல மிகப்பெரிய பெரிய ஞானி, அந்த ஞானிக்கும் தெரியாத விஷயத்த சின்ன குழந்தை கூட சொல்லி கொடுத்துருவார், அதான் ஆச்சாரியர், அதான் அவர் ஆச்சாரியர். பிரபுபாதர் சாதாரண கிடையாது, பிரபுபாதர் ஒரு லெக்சர் நீங்க பிரபுபாதர் ஒரு 10 நிமிஷம் கேட்டாலும் போதும் உங்களுடைய அந்த அளவுக்கு பியூரிட்டி. அதான் மற்ற எல்லா சுவாமிகளுக்கும் பிரபுபாதருக்கும் உள்ள வித்தியாசம், மற்ற எல்லா சுவாமிகளும் அவங்கவுங்க பேர்ல ஒரு ஆசிரமத்தை உண்டாக்கிட்டான், அவன் பேர்ல பரப்பிக்கிறான். நேத்தி தான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், இந்த நித்யானந்தா அவனுக்கு வந்து என்னது 10,000 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கான், 10,000 கோடி ரூபாய்க்கு சொத்து. என்ன அவன் இங்க வந்து என்னது, சார் நீங்க பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச ஆள் இருந்து உங்க அப்பா காலத்துல இருந்து நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, 10,000 கோடி ரூபாய் சொத்து நம்ம சேர்க்க முடியுதா? நியாயமா உழைச்சு அவன் என்ன பண்றான், ஒரு முதலீடு இல்லாம 10,000 கோடி சேர்ந்துச்சு. அப்ப அவனுடைய கோல் ஆன்மீகம் இல்ல, அவனுடைய கோல் பௌதீகமானது. சோ எந்த எந்த பொசிஷன், எந்த ஒரு கேள்வி எடுத்தாலும், எந்த ஒரு பாவத்தில் எங்க எடுத்தாலும், முதல்ல எங்க தொடுவோம், பாவத்தில் எங்க எடுத்தாலும் என்ன என்ன வரும், நீ உடல் அல்ல, நீ ஆன்மா, தற்காலிகமானதை விட்டு நிரந்தரமானதுக்கு வா. எங்க எந்த ஸ்லோகத்தை இது வரைக்கும் எல்லாம் பாத்துருக்கோம், ஒருத்தனை 5வது அத்தியாயத்தில் பார்த்தோம், பிரஹலாத மகாராஜர் வந்து ஹரிணிகிட்டு பேசுறது, நீங்க சாயந்தரம் படிச்சிருக்கேள், 6வது அத்தியாயம் என்னது பிரஹலாத மகாராஜா அசுர குழந்தைகளுக்கு பேசுறது, இப்ப நம்ம 9வது அத்தியாயம் பிரஹலாத மகாராஜா நரசிங்கத்திட்டு பேசுறாரு, நரசிங்கத்திட்டு பேசும்போது அதான் சொல்றாரு, என்ன சொல்றாரு, தற்காலிகமான ஹெல்ப் பண்ணி பிரயோஜனமே இங்க கிடையாது, பகவானே உன்னுடைய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் இந்த நிரந்தரமான நன்மையை பெற முடியும். அப்ப பிரபுபாதர் என்ன சொல்றாரு, முக்கியமான விஷயம் நமக்கு தெரிய வேண்டியது என்னது, ஆகவே பேரளவையான விஞ்ஞானிகளும் தத்துவவாதிகளும் சமயவாதிகளும் அரசியல்வாதிகளும் தங்களால் பொது ஜனங்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. எந்த ஒரு அரசியல்வாதியோ, ஒரு சமயவாதியோ, தத்துவவாதியோ, விஞ்ஞானியோ பொதுமக்களுக்கு நன்மை செய்ய முடியாது அப்படிங்கறத உணரணும். அவர்கள் சாதாரண மனிதர்களை தட்டி எழுப்பி அவர்களை கிருஷ்ண உணர்வு என்னும் படுத்துறதுக்கு உயர்த்துவதற்கு மும்முரமாய் பிரச்சாரம் செய்ய வேண்டும். இதுதான் முக்கியமான டாஸ்க். என்னது வேற யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது, பகவான அனுகிரகம் தான் முடியும். அந்த பகவான் வந்து நீ அனுகிரகம் பண்ணிருக்கார், என்ன அனுகிரகம் பண்ணிருக்கார் பகவான், என்ன அனுகிரகம் பண்ணிருக்கார் கலியுகத்துல, கலியுகத்துல நீ எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, பகவானுடைய நாமத்தை சொல்லியாச்சுன்னா உனக்கு உன்னுடைய எல்லா விதமான களங்கங்களும் போயிரும். அப்ப இந்த பௌதிகமான தற்காலிகமான நிலைமையிலிருந்து ஆன்மீக நிலைக்கு வரணும் அப்படிங்கும்போது அந்த பயிற்சி வேணும். நம்ம இருக்க சொல்லணும், துருவை எடுக்கணும், துருவை இரும்புல இருக்க துருவை எடுத்தாதான் துரும்பு இரும்பு வந்து காந்தத்து மேல அட்ராக்ட் ஆகும். அது மாதிரி நம்ம மனசுல ஃபுல்லா அழுக்கு இருக்கு, அந்த அழுக்கு ஃபுல்லா எடுக்கணும், எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஆன்மையோட சூழ்நிலை தெரிய போகுது. ஸோ அதனால இஸ்கான் இல்லையா, அந்த இஸ்கானோட வேலை என்ன, வேலை என்னன்னா தூங்கிட்டு இருக்க ஆத்மாக்களை எழுப்பி என்ன பண்ணணும், அவனுக்கு உண்மையான ஆத்மஸ்வரூபம், நீ உன்னுடைய வேலை என்ன, நீ யாரு அப்படிங்கிற இந்த விஷயத்தை கொடுத்தா மட்டும்தான் நிரந்தர தீர்வே தவிர, அது கொடுத்தாதான் பகவான் நரசிம்மரோட அருள் கிடைக்கும். ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் நரசிம்மதேவருடைய தொண்டன். அப்படி இல்லை என்ன பண்ணுவான், இதே பௌதிக உலகத்திலே இங்கே நம்ம பண்ணது புன புன சர்வித சர்வனானாம், மீண்டும் மீண்டும் இங்கே தான் சுத்திட்டு இருக்கோம். சாதாரண மனிதர்களை தட்டி எழுப்பி அவர்களை கிருஷ்ண உணர்வனும் படித்தரத்துக்கு உயர்த்துவதற்கு மும்முரமாய் பிரச்சாரம் செய்ய வேண்டும். உலகம் முழுவதிலும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்பும் எமது இந்த பணிவான முயற்சி ஒன்றுதான் உலகில் அமைதியும் ஆனந்ததையும் கொண்டுவதற்கான ஒரே பரிகாரம். ஒரே பரிகாரம் என்ன சொல்றாரு பிரபுபாத சொல்றாரு, எங்களுடைய பணி எது, அதுக்காக அகங்காரத்தை சொல்லல, நாங்க ஒரே வழின்னு சொல்லல சார், இதுதான் ஒண்ணு ஒரே வழி. என்ன வழி, பகவான் எல்லாம் தூங்கிட்டு கூட ஜீவாத்மாக்களை எழுப்பி அவங்களுக்கு கிருஷ்ண உணர்வு அப்படி கொடுத்தா தான் அவங்களுக்கு உண்மையான அமைதி கிடைக்கும், உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். பரமபுருஷனின் கருணையின்றி நம்மால் ஒருபொழுதும் மகிழ்ச்சி அடைய முடியாது. பகவானுடைய கருணை அல்லாம நம்மளால மகிழ்ச்சி அடைய முடியாது. தத் உபேட்சிதானாம், நமது பரமபிதாவை நாம் தொடர்ந்து அதிருப்தி அடைய செய்தோமானால் மேலோகங்கள் இருந்தாலும் கீழோகங்கள் இருந்தாலும் நம்மால் ஒருபோதும் மகிழ்ச்சி அடைய முடியாது. சோ பகவான் எப்படி திருப்திப்படுத்துறது, எஸ் ஏ பிரசாதா பகவத் பிரசாதோ, எனது குருநாதர் திருப்தி அடைஞ்சா பகவான் திருப்தி அடைவார். குருநாதர் எப்படி திருப்திப்படுத்துறது, குருநாதர் சொல்றத கேட்கணும், குருநாதா தீட்சை வாங்கியாச்சு ஹரே கிருஷ்ணா பாய் வைகுண்டத்தில் பார்ப்போம் அப்படின்னா திருப்தி கிடையாது. குருநாதர் என்ன சொல்றாரோ கேட்கணும். பக்தி குரு மகாராஜ்க்கு இமெயில் அனுப்பிச்சிருந்தோம், குரு மகாராஜ் பதில் அனுப்பிச்சிருந்தார். இந்த ஃபுல் திருச்செந்தூர் சாத்தாங்குளம் தச்சநல்லூர் சுப்பையாபுரம் எல்லா நிகழ்ச்சிகளும் என்ன என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணிருக்கோம்னு நினச்சிருந்தேன். ஸோ அவர் பதில் நினச்சிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், இது எனக்கே ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்குங்கிறது, இது வந்து எனக்கே இன்ஸ்பிரேஷன், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ இந்த பக்தி தொண்டில் யாரெல்லாம் எந்த பக்தர்லாம் ஈடுபட்டிருக்காங்களோ எல்லா பக்தர்களுக்கும் கிருஷ்ணனுடைய கருணை, பிரபுபாதருடைய கருணை, கிருஷ்ணனுடைய கருணை ரெண்டுமே பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். சியாட்டல் கோயில் பிரசிடென்ட் ஹரிவிலாஸ் பிரபு அவர் மிகப்பெரிய ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்கார். அவரும் ரொம்ப சந்தோஷமாகி அவர் சொல்லியிருந்தார். அவர் வந்து அவருடைய இமெயில் வந்து ரொம்ப இன்ஸ்ட்ரக்டிங், அது அறிவுரை கொடுக்கக்கூடியதாக இருந்தது, அதே நேரத்தில் ஆசீர்வாதம் தரக்கூடியதாக இருந்தது. அவர் சொல்கிறார் நீங்கள் என்ன பண்ணணும்னா உனக்கு வந்து வெற்றிக்கு தடையே கிடையாது, என்னுடைய வெற்றிக்கு தடை அப்படின்னா உன்னுடைய எனது ஆசை வந்து தூய்மையானதாக இருக்கணும், உன்னுடைய ஆசை வந்து நான் பெரிய ஆளு நான் அதை பண்ணுறேன் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உன்னுடைய ஆசை வந்து கலங்க பௌதிகத்தில் கலங்கமாக இருந்ததுன்னா அதுதான் உனக்கு தடை, வேற எதுவுமே தடை கிடையாதுங்கிறது. பிரபுபாதர் கருணையை பிரபுபாதர் சொன்ன புஸ்தகங்களை கொடுத்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லி பகவத்கீதையை பிரசன்ட் பண்ணி பிரசாதம் கொடுத்தாச்சுன்னா வெற்றி தான், இதில் தோல்விக்கு இடம் வழியே கிடையாது. ஒரே ஒரு தோல்வி தான் என்ன, உன்னுடைய உன்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய தூய்மை, உன்னுடைய ஆசை தூய்மையா இருக்கா இல்லையா பாத்துக்கோ, உன்னுடைய ஆசை தூய்மையா இல்லையா அதான் உனக்கு தடை, உன்னுடைய ஆசை தூய்மையா இருந்தா வெற்றி தான் உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். பொறுமையா இருக்கணும், சகிப்புத்தன்மையோட இருக்கணும், கருணையோட இருக்கணும், அதே நேரத்தில் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண மந்திரத்தை எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ அவர் சொல்லியிருக்கார் யூ கண்டினியூ சாண்டிங் ஹரே கிருஷ்ணா லைக் யுவர் டியர் ஃபாதர் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஏன்னா ஹரிவிலாஸ் பிரபு எங்கள் அப்பாவுடைய நிறைய நண்பர், அதனால் உங்கள் அப்பா எப்படி வந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணாரோ அதே மாதிரி நீயும் தொடர்ந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜெபம் பண்ணு, உனக்கு எல்லாமே மங்களகரமான பலங்கள் தான் வரும் அப்படின்னு அவரும் வந்து ஆசீர்வாதம் கொடுத்துருக்கார். எங்களுடைய பக்தி சாஸ்திரி குரு அவரும் எங்களுக்கு வந்து இமெயில் அனுப்பிச்சு கண்டிப்பாக திருச்செந்தூரில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் வந்து கிருஷ்ண பக்தி பரவட்டும் அப்படின்னு சொல்லி எல்லா தீக்ஷா குரு ரெண்டு சீஷா குரு எல்லாருமே வந்து எனது ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. ஸோ அதனால் நீங்கள் எல்லாரும் என்னது எல்லாரும் ஒத்துழைச்சு இந்த கிருஷ்ண பக்தி நம்ம வந்து என்னது தமிழ் திருச்செந்தூர் மட்டுமில்லை தமிழ்நாடு முழுவதும் நம்ம பரப்பணும். ஹரே கிருஷ்ணா.